நமஸ்காரம். ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருந்தார். அவர் கர்ப்பிணி, 7 மாதம் கர்ப்பவதி. நான் இப்போது 108 திவ்யதேச யாத்திரை போகலாம் என்று இருக்கிறேன், செல்லலாமா என்று கேட்டிருந்தார். பூர்ண கர்ப்பிணியாக இருந்தாலும் கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவிப்பதை யாரும் தடங்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அப்படி சில இடங்களில் சில பெரியவர்கள் சொல்லுகிறார்களே என்றால், அதற்கு கர்ப்பிணி பெருமாள் சேவிக்க கூடாது என்று காரணமாக இருக்காது. கர்ப்பிணி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எந்த தொந்தரவும் கூடாது அப்படின்னு இருக்கும். இப்ப பல திவ்யதேசங்களுக்கு போக வேண்டுமானால் உங்கள் குடும்பத்துடன் ஒரு காரிலோ அல்லது வடநாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் ஃப்ளைட் பிடித்தோ ட்ரெயின் பிடித்தோ அப்புறம் பஸ்ஸோ காரிலோ போக வேண்டும். சில திவ்யதேசங்கள் சிறு மலைக்கு மேலே இருக்கலாம். இவை இத்தனைக்கும் போய்விட்டு வருவது இல்லை, பகுதி பகுதியாக செல்வதாக இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாளாவது ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டிய ஆகார சூழ்நிலை, ஓய்வு, அதெல்லாம் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்படும். அங்காங்கு தண்ணீர் மாறும். இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் போக வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். நீங்கள் கிராமத்தில் இருந்தாலோ நகரத்தில் இருந்தாலோ அருகே இருக்கும் கோவிலுக்கு போவதை யாரும் தடை சொல்ல மாட்டார்கள். சரீரம் ஆத்யம் கரு தர்மசாதனம். தர்மத்தை செய்வதற்கு இந்த சரீரம் முக்கியமான கருவி, அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். ஆத்மா சிறந்தது, சரீரத்தை கண்டுகொள்ளாதேன்னு சொல்வது அந்த அர்த்தத்தில் அல்ல. உடல் சுகத்தையே பார்த்து ஆத்மாவின் முன்னேற்றத்தை விட்டுவிடாதே என்பதற்காகத்தான் அப்படி சொல்லுகிறார்கள். யாரான் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் பரமோதித்திருந்தால், இறந்திருந்தால், அந்த ஆண்டு முழுவதும் திருவேங்கட யாத்திரை செல்வதில்லை என்று சொல்லுவார்கள். காரணம் உள்ளது. அந்த நாளில் மலை ஏறித்தான் இறங்க வேண்டும், நேரம் பிடிக்கும். எந்த வெளியூருக்கு போக வேண்டுமானாலும் ஒரு 4-5 நாட்களாவது ஆகும். 365 நாட்களுக்கும் நித்திய சிராத்தம் பண்ண வேணும். அதுக்காகத்தான் க்ஷவரமே பண்ணிக்கொள்ளாமல் தாடி வைத்துக் கொள்கிறார்கள். அப்ப நித்தியமே சிராத்தம் பண்ண வேண்டியவர் எப்படி திருவேங்கடத்துக்கு போயிட்டு வர முடியும்? அதனால் தான் கூடாது என்று எழுதி வைத்தார்கள். அது இப்போதும் பொருந்தும். அதேபோல வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களும் போகலாமா அப்படின்னு கேட்டால், வயதானமைக்கும் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நமக்கோ மற்ற பேருக்கோ அது தொந்தரவாக இருக்கக்கூடாது. கர்ப்ப காலத்தில் ஓர் உயிர் 2 உயிராக ஆகிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த சிசு, அந்த சிறு புதியதாக வந்து பிறக்கப் போகிற ஆத்மாவையும் சேர்த்து தாய் பாதுகாக்க வேண்டியவளாக இருக்கிறாள். அதனால்தான் ஜாக்கிரதை. அதே சமயம் உடலுக்கு என்ன உழைப்பு வேண்டுமோ அதை நன்றாக செய்தால்தான் அதற்குரிய சுகப்பிரசவம் ஏற்படும். அதற்குத்தான் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்கள், அது நன்றாக குனிந்து நிமிர்ந்து உடற்பயிற்சி செய்து கர்ப்பிணிகளுக்கு வேண்டிய பயிற்சிகளை செய்து அது ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கென நான் வெளியூருக்கெல்லாம் அலைந்து விட்டு வந்தால் அதுவே பயிற்சி தானே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். வெளியூருக்கு போனால் கண்டிப்பாக வசதிகள் குறையும், இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் இன்றைய காலத்தில் தண்ணீரோ சுத்தமான காற்றோ உணவோ அப்படி எங்கும் கிடைப்பதில்லை. அதெல்லாம் வீட்டில் இருந்தாலே கிடைப்பது துர்லபம், வெளியே போனால் இன்னும் துர்லபம், சுலபத்தில் கிட்டாது. ஆனால் நம்ம பண்டைய காலத்தில் தர்மசாஸ்திரங்களிலே பலதையும் மிகவும் பிராக்டிக்கலாக சிந்தித்து நடைமுறைக்கு ஒத்து வருகிறா போல சிந்தித்து தான் எழுதியிருப்பார்கள். ஆனால் அதை நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன இது, ஏதோ பழங்காலத்தனம் அப்படின்னு தோணும். அது வேறு வகையில் மாடர்ன் உலகத்திலும் அதையே தான் பின்பற்றி கொண்டிருப்போம். அவர்கள் அதை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்திருப்பார்கள், இவர்கள் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். அவர்கள் தர்மம், சாஸ்திரம், வேதம், ஆத்மா, பரமாத்மா என்பதையே பார்த்து எழுதிவிடுவார்கள். உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும், யாரும் சொல்லக்கூடியதுதான். அதை ஒரு ஆன்மீகவாதி சொன்னால், பகவானுக்கு கைங்கரம் பண்ண வேண்டிய உடம்பு, பாகவதர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியது, தர்ம காரியம் செய்யணும், நித்திய அனுஷ்டானத்தை செய்ய வேண்டியது, ஆகவே ஜாகிரதையாக பார்த்துக்கொள். அதே மற்ற ஒரு மாடர்ன் திங்கிங் இருக்கிறவர் சொன்னால், அனுபவிப்பதற்கு பிறந்திருக்கிறேன், சந்தோஷப்பட வேண்டும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ரெண்டு பேரும் ஒன்னதான் சொல்றோம், ஆனா எந்த பயனுக்காக என்பதுதான் மாறுபடுகிறோம். அதனால் யாத்திரை என்பதெல்லாம் தள்ளி போட்டு குழந்தை பிறந்து தாராளமா அதற்கு ஒரு வயசாகி அதையும் அழைத்து கொண்டு போய் சேவை பண்ணி வைத்தால் இன்னமே நலம். வயோதிகர்கள், வியாதி பீடித்தவர்கள், கர்ப்பிணிகள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து விதிவிலக்குகளை சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கின்றன. அதை நடைமுறைப்படுத்தும் போது சாஸ்திரங்களாக சொன்னால் புரியாது என்பதற்காக வீட்டு பெரியோர்கள், மூதாட்டிகள் இன்னென்னபடி என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் சொன்னதில் ஒரு குறையும் இல்லை, அநேகமாக சரியாகத்தான் இருக்கும். மனு பகவான் மனு தர்ம சாஸ்திரத்தை முடித்துவிட்டு கடைசியில் எழுதுகிறார், நான் அநேகமாக எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், சிறது விட்டு போயிருக்கலாம், அந்த விட்டு போனது சந்தேகம் வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் மூத்தவர்கள் பெண்கள் யாரோ அவர்களை கேட்டு தெரிந்து செய்யுங்கள், அது எனக்கு சம்மதம்னு மனுவே எழுதிவிட்டு போனார். அதனால இதை போல இருக்கிறதெல்லாம் என்னமோ பழங்காலத்தவர்கள் எழுதிவிட்டார்கள் நினைக்க வேண்டாம், மிகவும் ஆராய்ந்து கடைபிடிக்கிறதுக்கு முடியறதாக நடைமுறைக்கு ஒத்து வருவதாகத்தான் சொல்லியிருப்பார்கள். நம்மால நமக்கும் தொந்தரவு கூடாது, நம்மால பிரத்தியாருக்கும் தொந்தரவு கூடாது, அதுக்கு தகுந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.